வணக்கம். தினமலர் இரவு 10 மணி செய்திகள். உடல் உறுப்பு திருட்டு விவகாரம் அரசு அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் கிளை உத்தரவு. தமிழகத்தில் மூளைச்சாவு அடைந்தோரிடமிருந்து பெறப்படும் உறுப்புகள் தானம் கோரி ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தானம் அளிக்கப்படுகிறது. அதே நேரம் உயிருடன் இருப்போர் இரத்த உறவுகளுக்குள் சிறுநீரகம், கல்லீரல் போன்றவற்றை தானமாக அளித்துக் கொள்கின்றனர். இரத்த உறவுகள் அல்லாதவர்கள் அளிப்பது குற்றமாக உள்ளது. ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் சில லட்சம் ரூபாய்க்கு சிறுநீரகம், கல்லீரலில் ஒரு பகுதியை பெற்று அவற்றை பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதற்காக இரத்த உறவுகள் போல போலி ஆவணங்களை தயாரித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கிட்னி திருட்டு மோசடி குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் மனித உறுப்புகள் திருட்டு மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்.
காங்கிரஸ் ஜனநாயகத்தை பற்றி பேசலாமா? பாரதிய ஜனதா தாக்கு. பீகாரில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொண்டது. அதன்படி 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட தேர்தல் ஆணையத்தின் மீது நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என ராகுல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் ஷையது ஷானவாஸ் கூறியதாவது, எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் எத்தனை வரம்புகளை தாண்ட முடியும் என்பதற்கான பதிவை உருவாக்கி வருகிறார். தேர்தல் ஆணையம் அவர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பொருத்தமான பதிலை அளித்துள்ளது. இதன் பிறகு அவர் தேர்தல் ஆணையத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜனநாயகத்தை கொலை செய்த காங்கிரஸ் கட்சி இன்று ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது. ராகுல் எஸ்ஐஆர் பிரச்சனையில் நாட்டு மக்களை தூண்டிவிடுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்தார்.
மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. 13வது மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் 30 முதல் நவம்பர் 2 வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்கிறது. இந்தியாவில் மகளிர் உலகக்கோப்பை நடப்பது இது 4வது முறையாகும். இதில் இந்தியா, நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, இலங்கை, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வங்கதேசம் ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் டாப் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இந்தியாவில் பெங்களூர், கவுகாத்தி, விசாகப்பட்டினம், இந்தூரிலும் இலங்கையின் தலைநகர் கொழும்புவிலும் மொத்தம் 31 ஆட்டங்கள் நடத்தப்படுகின்றன. பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக பாகிஸ்தான் அணிக்குரிய அனைத்து ஆட்டங்களும் இலங்கையில் இடம்பெறுகின்றன. இதன் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன. இந்த தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாகவும், ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அணி விவரம்: ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, பிரதிகா ராவல், ஹர்லின் தியோல், தீப்தி சர்மா, ஜமிமா ரோட்ரிக்ஸ், ரேணுகா சிங் தாக்கூர், அருந்ததி ரெட்டி, ரிச்சா கோஷ், கிராந்தி கவுட், அமன்ஜோட் கவுர், ராதா யாதவ், ஸ்ரீசரணி, யஸ்திகா. இந்திய மகளிரணி இதுவரை உலகக்கோப்பையை வென்றதில்லை. அதிகபட்சமாக 2005 மற்றும் 2017 ஆண்டு போட்டிகளில் இறுதிப் போட்டி வரை வந்து தோற்றிருக்கிறது.
தெருநாய்களை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள் மீது தாக்குதல். விலங்கு ஆர்வலர்கள் 20 பேர் மீது போலீசார் வழக்கு. ரோஹிணியில் திருநாய் பிடிக்கும் நடவடிக்கையின் போது மாநகராட்சி ஊழியர்களை தாக்கிய நாய் பிரியர்கள் 20 பேர் கொண்ட குழு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தெருநாய் கடி குறித்து தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களுக்கு கருத்தடை ஊசி போட்டு நிரந்தரமாக நாய் காப்பகங்களுக்கு மாற்ற உத்தரவிட்டிருந்தது. தெருநாய்களுக்கு எதிராக இந்த உத்தரவு இருப்பதாக கூறி விலங்கு ஆர்வலர்கள் டெல்லி உட்பட பல முக்கிய நகரங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் உள்ள ரோஹிணியில் திருநாய் பிடிக்கும் நடவடிக்கையின் போது மாநகராட்சி ஊழியர்களை தாக்கிய விலங்கு ஆர்வலரும் நாய்பிரியர்களுமான 20 பேர் கொண்ட குழு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து ரோஹிணி துணை போலீஸ் கமிஷனர் ராஜீவ் ரஞ்சன் கூறியதாவது, நாய்பிரியர்கள் திருநாய் பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட டெல்லி மாநகராட்சி ஊழியர்களின் வாகனத்தை தடுத்ததாகவும் 2 தெருநாய்களை விடுவித்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மாநகராட்சி ஊழியர்களை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் வாகனத்தின் ஜன்னலை உடைத்து பதிவேடு திருடியது உள்ளிட்ட நாச வேலைகள் நடந்தன. ஒரு அரசு ஊழியர் தங்கள் கடமையை செய்யவிடாமல் தடுத்ததற்கும் அவர்களின் பொருட்களை திருடியதற்கும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்.
போராட்டம் நடத்திய மாணவர்களின் விசாக்களை அதிரடியாக ரத்து செய்த அமெரிக்கா. அமெரிக்காவில் குடியேற்ற விதிகளை அதிபர் டிரம்ப் கடுமையாக்கி வருகிறார். சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை நாடு கடத்தி வருகிறார். மேலும் போராட்டம் உள்பட பல்வேறு காரணங்களால் வெளிநாட்டு மாணவர்களின் விசாவும் ரத்து செய்யப்படுகிறது. பயங்கரவாதத்தை ஆதரித்ததாக கூறி 6000 மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளது. மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல், குற்ற செயல்கள், பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படுதல் போன்ற சட்ட விதிமீறலுக்காகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய சில மாணவர்களை குறிவைத்தும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.
டிட்டோ ஜாக் 4 கெடு, முடிவு வராவிட்டால் தலைமைச் செயலகம் முற்றுகை. மத்திய அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்போவதாக ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் அறிவித்தது. 22 தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப்போவதாகவும் தெரிவித்திருந்தது. டிட்டோ ஜாக் நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் பேச்சு நடத்தினார். கோரிக்கைகள் குறித்து முதல்வரிடம் தெரிவிப்பதாகவும் முக்கிய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாகவும் அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணியில் நடந்த டிட்டோ ஜாக் அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் மகேஷுக்கு 22 வரை அவகாசம் வழங்க முடிவெடுத்துள்ளனர். அதற்குள் உரிய அறிவிப்பை வெளியிடாவிட்டால் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
இந்தி கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி. செப்டம்பர் 9 துணை ஜனாதிபதிக்கான தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற அவர் இன்று ஆகஸ்ட் 20 தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்தி கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்தது. இதனால் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் இன்று நண்பகல் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். வேட்பாளரை தேர்வு செய்ய முழு அதிகாரத்தை கார்கேவிடம் வழங்கப்பட்டது. ஆலோசனைக்கு பிறகு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இந்தி கூட்டணியின் வேட்பாளர் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி என காங்கிரஸ் தலைவர் கார்கே அறிவித்தார். துணை ஜனாதிபதி வேட்பாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 21 கடைசி நாளாகும். கோவா மாநிலத்தின் முதல் லோக் ஆயுக்தா தலைவராகவும் குவஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் பணியாற்றியவர். இவர் இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிட்டது கிடையாது. இப்போதுதான் முதன்முறையாக போட்டியிடுகிறார். உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியுள்ளார்.
மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் வென்ற ராஜஸ்தான் அழகி மணிகா விஸ்வகர்மா. மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கான இந்தியாவின் போட்டியாளரை தேர்வு செய்வதற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. ஏராளமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றார். கடந்த ஆண்டு வெற்றியாளர் ரியா சிங்கா அவருக்கு மகுடம் சூட்டினார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தன்யா சர்மா, ஹரியானாவைச் சேர்ந்த மேகக் திங்க்ரா ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தனர். நவம்பர் மாதம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள 74 மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் மணிகா போட்டியிடவுள்ளார்.
பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் 16 குற்றச்சாட்டுகள், அன்புமணி விளக்கமளிக்க கூடுதல் அவகாசம். விழுப்புரத்தில் கடந்த 17 நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைவராகவும் செயல்படுவார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சி நிறுவனருக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டன. ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையில் 16 குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றன. அதனை ராமதாசிடம் பாமக கௌரவ தலைவர் GK மணி வழங்கினார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு 24 விளக்கம் அளிக்குமாறு அன்புமணிக்கு ராமதாஸ் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அவர் இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை. இல்லையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் இன்று நடந்தது. அதில் அன்புமணி விளக்கம் அளிக்க வரும் 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார்.
ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 1138 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஜூன் 2023 ஆண்டு காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்கள் அனைவருக்கும் ஓய்வூதிய பண பலன்களை வழங்கும் வகையில் தமிழக அரசு 265,44,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏப்ரல் 2024 முதல் ஜனவரி 2025 வரையிலான காலகட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியாற்றி ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு சிபிஎஸ் பங்களிப்பில் 50% என்ற வகையில் 40,26,00,000 ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஜூலை 2023 முதல் ஜனவரி 2025 வரையிலான காலகட்டத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்கள் என அவர்களுக்கான ஓய்வு கால பண பலன்களை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசிடம் போக்குவரத்துத்துறை 2,450 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டுமென கேட்டிருந்தது. நீண்ட காலமாக போக்குவரத்து ஊழியர்களுக்கான பிரச்சினை உள்ளது. அதனை தீர்க்கும் பொருட்டு இந்த தொகையை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. அதனை தமிழக அரசு கவனமாக ஆராய்ந்த பிறகு ஜூலை 2023 முதல் ஏப்ரல் 2024 வரை உள்ள காலகட்டத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு கால பண பலன்களை வழங்கும் வகையில் முதல் கட்டமாக 1,137,97,00,000 ரூபாயை வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு, சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதை எதிர்த்து சிட்டி சிவில் கோர்ட்டில் சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். 2022 ஜூலை 11 எடப்பாடி பழனிசாமி கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்ய கோரி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு 4வது சிட்டி சிவில் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்த சென்னை ஹைகோர்ட்டில் பழனிசாமி அப்பீல் தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பிபி பாலாஜி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி சூரியமூர்த்தி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டவர் என்று வாதாடினார். இதையடுத்து சூரியமூர்த்தியின் மனுவை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அடுத்த விசாரணை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாட்டம். போட்டோகிராஃபர்களை குரூப் போட்டோ எடுத்தார் ஸ்டாலின். உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் உள்ள பத்திரிகை போட்டோகிராஃபர்கள் முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தினமும் நீங்கள் என்னை புகைப்படம் எடுக்கிறீர்கள், இன்று நான் உங்களை படம் எடுக்கிறேன் என்று ஸ்டாலின் கூறினார். பின்னர் போட்டோகிராஃபர் ஒருவரிடம் கேமராவை வாங்கி போட்டோகிராஃபர்களை ஒன்றாக சேர்த்து குரூப் போட்டோ எடுத்தார். இந்த நிகழ்வின் போது உடல் உறுப்பு தானத்துக்கு ஒப்புதல் அளித்த 42 போட்டோகிராஃபர்களுக்கு பாராட்டு சான்றிதழை ஸ்டாலின் வழங்கினார். தான் எடுத்த குரூப் போட்டோவை எக்ஸ் தளத்தில் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, நொடியில் கரைந்து செல்லும் நிகழ்வுகளை ஞாபகங்கள் என, வரலாற்று ஆவணங்கள் என, அழகியலுடனும் கலைநயத்துடனும் காலத்தால் அழியாத வகையில் உரைய செய்திடும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். தங்கம் விலை குறைந்தது, பெண்கள் மகிழ்ச்சி. தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் மாறும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 9ஆம் தேதி சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 9,470 விற்கப்பட்டது. அதன் பிறகு தங்கத்தின் விலை இறங்குமுகமாகவே உள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 73,880 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராம் 1க்கு 40 ரூபாய் குறைந்து 9,235 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து கிராம் 126 ரூபாய்க்கும் 1 கிலோ பார்வெள்ளி 1,26,000 விற்பனையானது. தமிழ் மாதம் ஆடி முடிந்து ஆவணி பிறந்துள்ளதால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அதிகரித்துள்ளன. அதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைவால் பெண்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர்களை மிரட்டக்கூடாது, பழனிசாமிக்கு மா சுப்பிரமணியன் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது இரண்டு இடங்களில் பெரும் மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் ஆம்புலன்ஸ் வாகனம் புகுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பழனிசாமி ஆம்புலன்ஸ் வாகனத்தை மக்கள் கூட்டத்தில் விட்டு கூட்டத்தை கலைப்பதாக திமுக அரசின் மீது குற்றஞ்சாட்டினார். இதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் கூறியதாவது, 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் பணியாளர்களும் உயிர்காக்கும் சேவை பணியில் உள்ளனர். உயிருக்கு போராடக்கூடியவர்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று அவர்களை 8 நிமிடங்களுக்குள் மருத்துவமனைகளில் சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஆம்புலன்ஸ் செல்லும் பிரதான சாலைகளில் மக்களை கூட்டி பழனிசாமி பிரச்சாரம் செய்கிறார். ஆம்புலன்ஸ் செல்லும் பாதையில் அவர் சென்றுவிட்டு அவரது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருவதாக கூறுகிறார். உயிர்காக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்களை மிரட்டுவதை இத்துடன் பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு கூட்டத்தை கலைக்கும் அரசு, பழனிசாமி குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் புகுந்த ஆம்புலன்ஸ் ஒன்று சைரன் ஒலித்தவாறு மக்களுக்கு நடுவே வந்தது. இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, ஏன் இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் ஆம்புலன்ஸ் வருகிறது? ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு போக விடுங்கள். அதில் முதலில் ஆள் இருக்கிறார்களா என்பதையும் பாருங்கள். அந்த டிரைவரின் பெயர் மற்றும் வாகன எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நாம் பேசிக் கொள்ளலாம். நானும் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது பிரச்சாரத்தின் போது இதுவரை 30 முறையாவது ஆம்புலன்ஸை அனுப்பிவிட்டு கூட்டத்தை கலைக்க இந்த அரசு முயற்சித்துள்ளது. மிகவும் மோசமான தரங்கெட்ட அரசாக உள்ளது. இனிமேல் ஆள் இல்லாமல் வெறும் ஆம்புலன்ஸ் மட்டும் கூட்டத்துக்குள் வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டும் டிரைவரை பேஷண்டாக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸை அனுப்பி விடுவதா? இது குறித்து போலீசில் புகார் அளிப்போம். தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழனிசாமி பேசினார்.
மதுரையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது. சென்னையை தொடர்ந்து மதுரை, நெல்லை, நாகை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு வாரமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக மதுரை மாநகராட்சி அலுவலகத்துக்கு செல்லும் அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டுள்ளன. அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தூய்மை பணி மற்றும் பணியாளர்கள் தொடர்பான தனியார் ஒப்பந்தங்களையும் அதற்கு வழிவகை செய்யும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் என்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மதுரையில் தூய்மை பணியாளர்களிடம் 3 முறை நடத்தப்பட்ட பேச்சு தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் இன்று கைது செய்தனர். அவர்களை குண்டுக்கட்டாக போலீஸ் வேனில் ஏற்றிச் சென்று அருகில் உள்ள மண்டபங்களில் தங்க வைத்துள்ளனர்.
தமிழக மருத்துவ கவுன்சிலிங் முதல் சுற்றில் 7513 பேருக்கு இடங்கள் ஒதுக்கீடு. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 6600 MBBS மற்றும் 1583 BDS இடங்கள் உள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 494 MBBS இடங்களும் 119 BDS இடங்களும் ஒதுக்கப்படுகின்றன. தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1736 MBBS மற்றும் 530 BDS இடங்கள் உள்ளன. இந்த ஆண்டு மருத்துவ கவுன்சிலிங் தரவரிசை பட்டியலில் பொது பிரிவில் 39853 பேரும், 7.5% ஒதுக்கீட்டில் 4062 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 28279 பேரும் இடம்பெற்றனர். அவர்களில் சிறப்பு பிரிவினருக்கும் 7.5% கடந்த 30ஆம் தேதி இடங்கள் ஒதுக்கப்பட்டன. மற்ற பிரிவினருக்கு ஆன்லைனில் விருப்ப பதிவு நடந்தது. அவர்களுக்கு நேற்று இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் 7513 அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் 2004 நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களும் நிரம்பியுள்ளன.
தண்டவாளங்களுக்கு நடுவே சோலார் பேனல்கள், நாட்டிலேயே முதல் முறையாக வாரணாசியில் அமைப்பு. ரயில்வேக்கு சொந்தமான இடங்களில் சூரிய சக்தி காற்றாலைகளை நிறுவி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரயில் நிலையங்களின் மேற்கூரைகளில் தனியார் பங்களிப்புடன் சோலார் பேனல் நிறுவி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்த கட்டமாக ரயில் பாதைகளிலும் சோலார் பேனல் நிறுவி சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்ய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதன்படி நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் ரயில்வே லோகோமோட்டிவ் ஒர்க் சார்பில் ரயில் தண்டவாளங்களுக்கு நடுவே 70 மீட்டர் தூரத்துக்கு 28 சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து 15 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்றும் தேவைக்கேற்ப அகற்றவும் மாற்றவும் கூடிய வகையில் பேனல்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
4 நாட்களில் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அரசுக்கு டிக்டோக் ஜாக் அமைப்பு கேடு. அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் ஆசிரியர்கள் அமைப்பான டிக்டோக் ஜாக் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 17-18 தேதிகளில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழக ஆசிரியர்களுக்கும் சம்பளம், பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்துவது, பதவி உயர்வுக்கான புதிய விதிகளை நீக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இது தொடர்பாக வரும் 22-ல் தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து டிக்டோக் ஜாக் நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் முன்னிலையில் நேற்று பேச்சு நடத்தப்பட்டது. ஆசிரியர்களின் கருத்துக்களை பெற்ற அவர் முதல்வரிடம் தெரிவித்து முக்கிய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். பின்னர் சென்னை திருவல்லிக்கேணியில் டிக்டோக் ஜாக்கின் செயற்குழு கூட்டம் நடந்தது. அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்ற வரும் 22-ம் தேதி வரை அரசுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. அதற்குள் உரிய அறிவிப்பை வெளியிடாவிட்டால் போராட்டம் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
திமுக ஆட்சியில் கிட்னி கல்லீரல் திருட்டு, உடம்பை ஸ்கேன் பண்ணி பாருங்க என்கிறார் பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நேற்று போளூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது மக்கள் மத்தியில் அவர் பேசியதாவது, திமுக ஆட்சியில் கிட்னி கல்லீரலையும் திருட ஆரம்பித்து விட்டனர். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துவிட்டு பணமும் கொடுக்கவில்லை. உடல் உறுப்புகள் எல்லாம் திமுக ஆட்சியில் திருட்டு போகுது. யாராவது திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு போயிருந்தால் ஸ்கேன் செய்து உறுப்புகள் இருக்கின்றதா என செக் செய்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றனர், அவர்கள் நிறைய தொழில் செய்கின்றனர். அவர்களை நோக்கி அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ ரைடு நடத்தினால் அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எது நடந்தாலும் அதோடு என்னை இணைத்து பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். எங்களுக்கு மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை. கருணாநிதியையே பார்த்தவர்கள் நாங்கள். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தின் பொற்காலம். யார் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் அக்கூட்டணி வெற்றி பெறாது. திமுக செய்த பாவத்துக்கு அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். கூட்டணி கட்சியினர் அதை சுமக்க வேண்டாம் என்று பழனிசாமி பேசினார்.
சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர், அல்காரஸ் ஈகா ஸ்வியாடெக் கோப்பையை கைப்பற்றினர்.
சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் நடந்தது. நேற்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் உள்ள இத்தாலியின் ஜானிக் சின்னரும் 2ம் இடத்தில் உள்ள ஸ்பெயினின் கார்ல்ஸ் அல்காரஸும் மோதினர். முதல் செட்டில் அல்காரஸ் 5-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சின்னர் உடல்நலக்குறைவால் போட்டியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். இதையடுத்து அல்காரஸ் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு அவருக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்பட்டது. நேற்று நடந்த மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் போலந்தின் ஈகா ஸ்வியாடெக்கும் இத்தாலியின் ஜாஸ்மினும் மோதினர். தொடக்கம் முதலே அபாரமாக ஆடிய ஈகா ஸ்வியாடெக் 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜாஸ்மின் பலோனியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார்.
ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம், டிரம்புடன் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் சந்திப்பு. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 2 முறை டிரம்ப்பை சந்தித்து பேசினார். கடந்த 15-ம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் டிரம்ப் நேரில் சந்தித்து பேசினர். இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. புட்டின் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் உக்ரைன் அதிபரை நேற்று வாஷிங்டனுக்கு வரவழைத்து டிரம்ப் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் டிரம்பை நேரில் சந்தித்து பேசினர். சந்திப்புக்கு பின் டிரம்ப் கூறியதாவது, போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நியாயமான வாய்ப்புகள் உள்ளன. புட்டினும் போரை நிறுத்த விரும்புகிறார். இதுவரை 6 போர்களை நான் நிறுத்தியுள்ளேன். விரைவில் உக்ரைனில் அமைதி திரும்பும். உலக நாடுகள் இந்த போரால் தளர்ந்து போய்விட்டன. இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்கா செயல்படும் என்று தெரிவித்தார்.
புச்சிபாபு கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடக்கம், பல்வேறு மாநிலங்களின் 16 அணிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் புச்சிபாபு கோப்பைக்கான அகில இந்திய கிரிக்கெட் போட்டி சென்னையில் நேற்று நடந்தது. நாடு முழுவதும் இருந்து வந்துள்ள 16 அணிகள் 4 பிரிவாக விளையாடுகின்றன. ஏ பிரிவில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் லெவன், ஹிமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் இந்தியன் ரயில்வே, ஜம்மு காஷ்மீர், ஒடிஷா, பரோடாவும், சி பிரிவில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் லெவன், மும்பை, ஹரியானா, மேற்கு வங்கமும் இடம்பெற்றுள்ளன. டி பிரிவில் ஹைதராபாத், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் அணிகள் உள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள அணிகளுடன் தலா ஒருமுறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் முதலிடத்தை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். லீக் ஆட்டங்கள் 3 நாட்களும், அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி 4 நாட்களும் நடக்க உள்ளன.
சுவிட்சர்லாந்தில் நடக்கும் டைமண்ட் லீக் ஃபைனலுக்கு நீரஜ் சோப்ரா தகுதி. உலக தடகள கூட்டமைப்பு சார்பில் டைமண்ட் லீக் இறுதிப் போட்டி சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் நகரில் நடத்தப்படுகிறது. வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் போட்டிகள் நடக்கின்றன. இது தொடர்பாக நடப்பு ஆண்டில் 12 இடங்களில் நடந்த போட்டிகளில் ஒவ்வொரு பிரிவிலும் சிறப்பாக செயல்பட்ட டாப் 6 நட்சத்திரங்கள் டைமண்ட் லீக் ஃபைனலில் பங்கேற்கலாம். இதன்படி ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு 2 பதக்கங்கள் வென்ற ஈட்டியறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா 2 தொடரில் மட்டும் பங்கேற்றார். கத்தாரில் முதலாக 90 மீட்டர் தூரத்திற்கும் மேல் எறிந்து 2வது இடம் பிடித்தார். அடுத்து பாரிஸில் 88.16 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடம் பிடித்தார். 2 தொடர்களில் 15 புள்ளிகள் பெற்ற நீரஜ் சோப்ரா தற்பொழுது பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளார். இதையடுத்து நீரஜ் சோப்ரா டைமண்ட் லீக் ஃபைனலுக்கு தகுதி பெற்றுள்ளார். டைமண்ட் லீக் ஃபைனலில் நீரஜ் பங்கேற்பது இது 3வது முறையாகும்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் இந்திய அணி வீரர்கள் இன்று அறிவிப்பு. 17வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 28 வரை ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் நடக்கிறது. இந்த தொடரில் பங்கேற்கும் 8 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரக அணிகளும், பி பிரிவில் ஆப்கானிஸ்தான், வங்களாதேசம், இலங்கை, ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் டாப் 2 இடத்தை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 4 சுற்றில் மோத வேண்டும். இந்த போட்டிக்கான பாகிஸ்தான் அணி வீரர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டனர். அதில் நட்சத்திர வீரர்கள் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் இடம்பெறவில்லை. இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளது. T20 அசத்தும் 30 திறமையான வீரர்கள் இந்திய அணியில் உள்ளதால் அவர்களில் யார் ஆசிய கோப்பை போட்டியில் விளையாட உள்ளனர் என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் செப்டம்பர் 10 துபாயில் மோதுகிறது. செப்டம்பர் 14 துபாயில் பாகிஸ்தானையும், செப்டம்பர் 19 அபுதாபியில் ஓமனையும் எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி செப்டம்பர் 28 துபாயில் நடக்கிறது.
ஐ பெரியசாமி வீட்டில் நடந்த ரைடில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல், அமலாக்கத்துறை அறிவிப்பு. திமுகவைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி 2006 முதல் 2010 ஆண்டு வரை தமிழக வீட்டுவசதி அமைச்சராக இருந்தார். அப்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஐ பெரியசாமி, அவரது மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார், பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 2012 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர். இதன் அடிப்படையில் 2 தினங்களுக்கு முன் பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதுகுறித்து சென்னை மண்டல அமலாக்கத்துறை நேற்று வெளியிட்ட அறிக்கை, அமைச்சர் ஐ பெரியசாமி, எம்எல்ஏ செந்தில்குமார், பெரியசாமியின் மகன் பிரபு நடத்தி வரும் இருளப்பா மில்ஸ் மற்றும் அவரது மகள் இந்திராணி வீட்டில் சட்டவிரோத பண பரிமாற்ற தொடர்பாக சோதனை நடத்தினோம். இதில் பெரியசாமி, அவரது மகன்கள் மற்றும் மகள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. டிஜிட்டல் ஆவணங்களும் சிக்கியுள்ளன. அவற்றை ஆய்வு செய்து வருகிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
தொடர் கனமழையால் மும்பையில் கடும் வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து ஸ்தம்பிப்பு, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மகாராஷ்டிராவில் மும்பை, தானே, நான்டேட், லத்தூர், பிதார் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. மும்பையில் நேற்று காலை 6 முதல் 8 மணி வரை 17 சென்டிமீட்டர் மழை பதிவானது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். நேற்றும் இன்றும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்கள் மற்றும் தண்டவாள பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் புறநகர் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் ஓடுபாதையில் மழைநீர் தேங்கியதால் நேற்று பல விமானங்கள் அருகில் உள்ள வேறு ஏர்போர்ட்டுகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. மீட்பு பணிகளில் துணை ராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். மும்பையில் இன்னும் சில நாட்கள் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
சட்டவிரோத கல்லீரல் விற்பனை அம்பலம், ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணை குழு அமைப்பு. மூளைச்சாவு அடைந்தோரிடமிருந்து உறுப்புகள் தானம் செய்வதை அரசு அனுமதித்துள்ளது. உயிருடன் இருப்போர் இரத்த உறவுகளுக்குள் சிறுநீரகம் கல்லீரல் தானமாக கொடுக்கலாம். இரத்த உறவு அல்லாதவர்கள் உறுப்பு தானம் கொடுப்பது குற்றமாகும். இந்நிலையில் சமீப காலமாக வறுமையில் சிக்கியவர்களை குறிவைத்து உறவினர்கள் போன்று போலி ஆவணம் தயாரித்து உடல் உறுப்புகளை விலைக்கு வாங்குவது அதிகரித்துள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக திருச்சி சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கணவரை பிரிந்து மகன் மகளுடன் வாழும் பெண்ணின் கல்லீரல் 830,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்பட்டிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த தமிழக சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையில் விசாரணை குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்லீரல் முறைகேடு தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக